கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு இருக்கும் வான்புரா நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் இந்த வான்புரா நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் இந்நிகழ்ச்சி வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேடங்கள் உண்மைகளை விட அதிக கவர்ச்சியானவை, ஆனாலும் விரைவில் அது கலைந்துவிடும். வாழ்க்கை என்னும் வாகனத்தை இயேசு ஓட்டினால் பாதைகளை குறித்த பதட்டம் பறந்துவிடும். இறைவனுக்கு நீ கொடுப்பதை பிறர் பார்க்க விரும்பாதே. இறைவன் உனக்கு தந்ததை பிறர் பாராமல் மறைக்காதே. பரிசுத்தத்தை உன் கண்கள் பார்த்தால் பாவத்தில் உன் கால்கள் சிக்காது. இறைவன் இருக்க வேண்டிய இடத்தில் சுயம் இருந்தால் அமைதி இருக்க வேண்டிய இடத்தில் ஆர்ப்பாட்டமே இருக்கும். பிறரை முன்னேற்ற முயற்சி செய், நீ தானாக முன்னேறி விடுவாய். தன் மனைவிக்கு வரவர காது கேட்கவில்லை என்று ஒரு ஆதங்கம். அலுவலகம் போய்விட்டு திரும்புகையில் வைத்தியரிடம் சென்று இது பற்றி கூறினார். வைத்தியர் அவரிடம், நீங்கள் வீட்டுக்கு போனதும் தூரத்தில் நின்று கொஞ்சம் அருகில் சென்றும் மிக அருகில் சென்றும் மனைவியை கூப்பிட்டு பாருங்கள். எந்த நிலையில் உங்கள் மனைவி பதில் சொல்லுகிறார்கள் என்பதை பொறுத்து அவர்களுடைய காது கேளாமையை தீர்மானிக்கலாம் என்று கூறினார் வைத்தியர். வீட்டுக்கு வந்த கணவர் வாசற்படி ஏறியதும் ராணி கோப்பி ரெடியா என்றார். மனைவியிடம் இருந்து பதில் வரவில்லை. சற்று அருகில் வந்து கேட்டார், பதில் வரவில்லை. மிகவும் அருகில் வந்து ராணி கோப்பி ரெடியா என உரக்க கேட்டார். மனைவி திரும்பி கோபத்தோடு சொன்னார், கோப்பி ரெடியா என மூன்று முறை கேட்டீர்கள். நானும் கோப்பி ரெடி என மூன்று முறை கூறினேன். உங்களுக்கு காது கேட்கவில்லையா? கணவருக்கு வர வர காது கேட்கவில்லை. ஆனால் மனைவிக்குத்தான் காது கேட்கவில்லை என அவர் தவறாக புரிந்து கொண்டார். அன்பு நேர்களே, நாமும் பல தடவை கடவுளை கூப்பிடுகிறோம். கடவுள் தரும் மறு பதிலை நாம் சரியாக புரிந்து கொள்ளாமல் கடவுளை காது கேளாதவர் போல் நினைத்து விடுகிறோம். ஆனால் உண்மையில் எமக்குத்தான் காது கேட்கவில்லை என புரிந்து கொள்ளவில்லை. சாமுவேலை கடவுள் மூன்று முறை கூப்பிட்டார். சாமுவேலால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. நான்காம் முறை புரிந்து கொண்டு கடவுளிடம் தம்மை அர்ப்பணித்தார். அதுபோல் இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். கடவுள் கூறுவதை கேட்போம்.
நிசமாக
பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் மத்தியில் உள்ள உறவு வளராமல் தடுப்பது எவை? தொழில்நுட்பம் பிள்ளைகள் மீது நல்ல விதத்திலோ அல்லது தீய விதத்திலோ செல்வாக்கு செலுத்தலாம். பிள்ளைகள் வளரும் பருவத்தில் அளவுக்கு அதிகமாக தொலைக்காட்சி பார்ப்பதால் அல்லது அமர்ந்திருந்து வீடியோ கேம்ஸ் விளையாடுவதால் உடல் பயிற்சியில் ஆர்வம் குறைவதாகவும் உண்மைக்கும் பொய்க்கும் வித்தியாசம் தெரியாமல் குழம்புவதாகவும் உணர்ச்சி சம்பந்தமான சில பிரச்சனைகள் எதிர்படுவதற்கும் பிற்பாடு வகுப்பில் கவனம் குறைவதற்கும் வழிவகுக்கலாம் என மனநிலை நிபுணர்கள் கூறுகிறார்கள். இதில் 2 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளே அதிகம் பாதிக்கப்படுவதாக கூறப்படுகின்றது. பிள்ளைகள் சிறு பருவமாய் இருக்கும் போது அவர்கள் வாழ்வில் நடைபெறுகின்ற மிக முக்கிய விடயம் அவர்கள் தமது பெற்றோரோடு வளர்த்து கொள்ளும் நெருங்கிய பந்தமாகும். பெற்றோர் தமது பிள்ளைகளோடு விளையாடும் போதும் அவர்களோடு அன்பாக கதைக்கும் போதும் அவர்களுக்கு வாசித்து காட்டும் போதும் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியில் நெருங்கிய உறவு வளர்வதாக கூறப்படுகின்றது. பிள்ளைகளுக்கு அனுதினமும் வாசித்து காட்டும் போது அவர்களுக்கு வாசிப்பதற்கான ஆசை வளர்கின்றது. இது பிள்ளைகளுக்கு பெற்றோர் சேர்த்து கொடுக்கும் மாபெரும் சொத்தாகும். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியில் நல்ல உறவு வளர சேர்ந்து விளையாடலாம், வாசித்து காட்டலாம்.
ஆ
வாகனத்தை ஓட்டும் போது கை தொலைபேசியில் சதைக்கலாமா அல்லது செய்தி அனுப்பலாமா? கை தொலைபேசியை கையில் வைத்திருந்தோ வைத்திருக்காமலோ அதில் கதைத்துக் கொண்டு வாகனம் ஓட்டுபவர்கள் மது அருந்துவிட்டு வாகனத்தை ஓட்டுகின்ற ஓட்டுநரை போலவே மந்த நிலையில் இருப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. வாகனத்தை ஓட்டிக்கொண்டே கை தொலைபேசி மூலம் செய்திகளை அனுப்புவது மாபெரும் தீங்கை விளைவிக்கும் என கூறப்படுகின்றது. இருப்பினும் 16-27 இடைப்பட்ட வயதுள்ள சுமார் 40% வாகனங்களை ஓட்டும் போது கை தொலைபேசி மூலம் செய்திகளை அனுப்புவதாக ஆய்வுகள் காட்டுகின்றன. அன்பு நேர்களே, இதில் ஒன்றை கவனிக்க வேண்டும். வாகனம் ஓட்டும் போது விபத்து நடந்தால் காவல்துறையினரும் காப்புறுதி நிறுவனத்தினரும் விபத்து நடப்பதற்கு முன் வாகனத்தில் இருந்த தொலைபேசியில் கதைத்தீர்களா, செய்தி அனுப்பினீர்களா என சோதித்து பார்ப்பார்களாம். வாழ்வின் விளக்கமும் யாவின் தொடக்கமும் அன்பின் இணக்கமும் நீ, வீசும் தென்றலும் ஓசை நாதமும் இதய தீபமும் நீ. வாழ்வின் விளக்கமும் யாவின் தொடக்கமும் அன்பின் இணக்கமும் நீ, வீசும் தென்றலும் ஓசை நாதமும் இதய தீபமும் நீடரும் நிகழ்ச்சியில் அடுத்து மலர்வது அருள் தியானம்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். அன்பு வான்புரா வானொலி நேயர்களே, இன்று எமது அருள் தியானத்திலே டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் திங்கிங், உங்களின் சிந்தனையை புதிதாக்குங்கள் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம். எங்களுடைய சிந்தனை புதிதாக்கப்பட வேண்டும் என்றுதான் திருமறையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய சிந்தனையிலே ஒரு புதிய மாற்றம் வரும் பொழுது அதுவே நம்முடைய வாழ்வின் மாற்றமாக மாறிவிடுகின்றது. இஃப் யூ வில் டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் திங்கிங், God will transform your life. உங்களின் சிந்தனையை புதிதாக்கினால் கடவுள் உங்களின் வாழ்வை புதிதாக்குவார். ஏனென்றால் நம்முடைய வாழ்விலே நாம் எதை சிந்திக்கிறோமோ அந்த சிந்தனைக்கு ஏற்றதாக தான் நம்முடைய வாழ்க்கை அமைந்து விடுகிறது. எனவே எங்களுடைய சிந்தனையிலே நல்லவைகளை, உயர்வானவைகளை, தூய்மையானவைகளை, நம்பிக்கைக்குரியவைகளை நாம் கொண்டு வர வேண்டும். நம்முடைய சிந்தனையிலே தவறானவைகள் இருக்கும் என்றால், கேடானவைகள் இருக்கும் என்றால், உலகத்தை குறித்ததான ஒரு கவலைக்குரிய அழுத்தம் இருக்கும் என்றால், அல்லது நம்முடைய கடந்த கால வாழ்க்கையில் நடந்த பல வேதனைக்குரிய தவறான காரியங்களையே நினைத்து நினைத்து நாம் அதையே சிந்தித்துக் கொண்டிருப்போம் என்றால், அதில் இருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். அதில் இருந்து நாம் ஒரு புது வாழ்வை காண வேண்டும் என்றால், முதலிலே நம்முடைய சிந்தனையை நாம் மாற்றுவோம். அப்படி மாற்றும் பொழுது பாருங்கள், நம்முடைய வாழ்விலே மாற்றம் உண்டாகிறது. கடவுள் நம்முடைய வாழ்வை மாற்ற வேண்டும், கடவுள் நம்முடைய வாழ்விலே ஆசீர்வாதங்களை கொண்டு வர வேண்டும், நன்மைகளை தர வேண்டும் என்று நாம் விரும்புவோம் என்றால், அதை நாம் காண்பதற்கு முதல்ல நம்முடைய சிந்தனையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். கடவுள் என்னை ஆசீர்வதிப்பார், கடவுள் என்னை கைவிட மாட்டார், அவரை நம்புகிற எனக்கு அவர் துணையாக இருப்பார், அவரே எனக்கு அடைக்கலமாக இருப்பார், அவர் என் கண்ணீரை துடைப்பார், என் கவலைகளை மாற்றுவார், என் குடும்பத்தை உயர்த்துவார், மலைமேல் உள்ள பட்டணமாக மாற்றுவார், சாம்பலில் இருக்கிற என்னை உயர்த்தி சிங்காசனத்திலே உட்கார வைப்பார் என்று நம்முடைய சிந்தனைகளே நம்பிக்கைக்குரிய விடயங்களை, உயர்வானவைகளை நாம் கொண்டு வரும் பொழுது பாருங்கள், அதன் வழியாக, அந்த நம்பிக்கையின் வழியாக கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகின்ற ஒரு பெரிய மாற்றத்தையும் நம்மால் காண முடிகிறது. பொதுவாக தமிழிலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள், யானைக்கு தும்பிக்கைதான் பலன் என்று சொல்லுவார்கள். அதுபோல மனிதனுடைய வாழ்க்கையிலே எது மனிதனுக்கு பலன் என்று பார்த்தோம் என்றால், அவனுடைய சிந்தனை தான் மனிதனுக்கு பலனாகும். ஒரு மனிதன் தன்னுடைய சிந்தனையிலே நல்லவைகளை சிந்திப்பான் என்றால், தன்னம்பிக்கை உள்ளவனாக இருப்பான் என்றால், எதை என்னால் செய்ய முடியும் என்று அவன் எண்ணுவான் என்றால், அதுதான் அவனுக்கு பலன். அந்த சிந்தனையினாலே அவன் பலன் அடைகிறான், உறுதி அடைகிறான், மகிழ்ச்சி அடைகிறான், ஒன்றை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் அடைகிறான், எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தாண்டி சென்று தான் நினைத்ததை செய்து முடிக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வு பெற்றவனாக மாறிவிடுகிறான். அதற்கு என்ன காரணம் பாருங்கள், அவனுடைய உள்ளத்திலே வந்த சிந்தனை தான் காரணம். எத்தனையோ பேரிடத்திலே பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, பலவிதமான உதவிகள் இருக்கிறது, இருந்தாலும் பாருங்கள், அவர்கள் செய்ய நினைக்கின்ற ஒன்றை அவர்களால் செய்ய முடியாமல் போய்விடுகிறது. ஏனென்றால் இத்தனை உதவிகள் அவர்களுக்கு இருந்தாலும் அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற ஏதோ ஒரு தாழ்வு மனப்பான்மை, அல்லது ஒரு பயம், அல்லது நம்பிக்கையின்மை, அல்லது தன்னம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை, இதை என்னால் செய்ய முடியும் அப்படி என்கிற உறுதி இல்லாமல் இருப்பதனாலே எத்தனை உதவிகள் இருந்தாலும் அவர்களால் அதை செய்து முடிக்க முடியாமல் போய்விடுகிறது. ஆனால் அதே நேரத்திலே இன்னொரு மனிதரை பார்ப்போம் என்றால், அவரிடத்திலே ஒன்றுமே இருக்காது, ஆனாலும் அவரிடத்திலே இருக்கின்ற ஒரு தன்னம்பிக்கை, அவரிடத்தில் இருக்கின்ற ஒரு நம்பிக்கை, இதை செய்ய முடியும் அப்படி என்றிருக்கிற ஒரு எண்ணத்தினால் பாருங்கள், அவர் நினைக்கிறதை சாதித்து காட்டுகிறார். அதனால்தான் இன்றைக்கு உலகத்திலே எத்தனையோ பெரிய சாதனை படைத்தவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும் பொழுது, அவர்களுடைய சிந்தனையிலே இருந்த அந்த உறுதி, அவருடைய சிந்தனையில இருந்த அந்த முன்னேற்றமான பார்வை, தூர பார்வை, இவர்கள் தான் அவர்கள் முன்னேற்றம் அடைவதற்கு உதவியாக இருந்திருக்கிறது. ஆகவே இன்றும் இந்த நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே கூட அந்த நல்ல எண்ணங்களை கொண்டு வருவீர்கள் என்றால், அதன் வழியாக கடவுள் உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வருகிற பெரிய மாற்றத்தையும் உங்களால் காண முடிகிறது. வண்ணாத்தி பூச்சியை நாம் எல்லாரும் பார்க்கிறோம். இந்த வண்ணாத்தி பூச்சி பாருங்கள், முதலிலே ஒரு புழுவாகத்தான் இருக்கிறது. இந்த புழுவை யாரும் விரும்ப மாட்டார்கள். ஆனால் அதே புழு வண்ணாத்தி பூச்சியாக மாறிய பின்பு எல்லாருக்கும் அது பார்க்க அழகாக இருக்கிறது, எல்லாருடைய மனதையும் அது கவர்ந்து விடுகிறது. அந்த வண்ணாத்தி பூச்சி முதலில் எப்படி இருந்தது பாருங்கள், புழுவாக இருந்தது. அந்த புழு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் பொழுது வண்ணாத்தி பூச்சியாக மாறிவிட்டது. அதுபோலதான் நம்முடைய மனதின் எண்ணங்கள் கூட, நம்முடைய மனதிலே இருக்கின்ற பயமான எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், அல்லது கவலையான எண்ணங்கள், இதெல்லாம் ஒரு புழு போன்ற ஒன்றுதான். இந்த புழு போன்ற எண்ணங்களை நாம் மாற்ற ஆரம்பித்தோம் என்றால், நம்முடைய வாழ்க்கை வண்ணாத்தி பூச்சியை போல மாறிவிடும். இல்லாமல் நாம் எப்பொழுதுமே கோபப்பட்டவர்களாக, மன்னிக்காதவர்களாக, மற்றவர்கள் மேலே பொறாமை உள்ளவர்களாக, எரிச்சல் உள்ளவர்களாக, அல்லது கடந்த காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில நடந்த ஏதோ ஒரு தீமையை அல்லது கவலையான காரியங்களை நினைத்து நினைத்து நாம் கவலைப்படுகிறவர்களாக நாம் இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கை ஒரு புழுவை போல இருக்கும். அதை யாரும் விரும்ப மாட்டார்கள், அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஒதுக்கி வைக்க ஆரம்பித்து விடுவார்கள், தூர போக ஆரம்பித்து விடுவார்கள். ஆனால் அதே மனிதர்களாகிய நாம் நம்முடைய எண்ணங்களை மாற்ற ஆரம்பித்தோம் என்றால் மன்னிக்கிறவர்களாக, ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக, பொறுமை உள்ளவர்களாக, கருணை இரக்கம் காட்டுகிறவர்களாக, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக, நல்ல எண்ணம் கொண்டவர்களாக, எல்லோரையும் உற்சாகப்படுத்துகிறவர்களாக நாம் மாற ஆரம்பித்தோம் என்றால் பாருங்கள், நம்முடைய வாழ்விலே இறைவன் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறார். நம்முடைய வாழ்வு ஒரு வண்ணாத்தி பூச்சி போல மாற்றப்படுகிறது. அது நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு, நம்முடைய உறவினர்களுக்கு, நம்முடைய நண்பர்களுக்கு, நம்முடைய சமூக மக்களுக்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாற்றப்பட்டு விடுகிறது. ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய சிந்தனையை நீங்கள் மாற்ற ஆரம்பியுங்கள், புதிதாக்க ஆரம்பியுங்கள். கடவுள் உங்கள் வாழ்வை புதிதாக்குவதை காண முடியும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்பரா வாழ நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேயர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசி மூலம் நற்செய்தி தியானத்தை கேட்டு இறையாசியரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945 அருள் தியானம் தொடர்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, கிரேக்க பதத்தில், அதாவது மூல வார்த்தையிலே, அதாவது வேதாகமம் எழுதப்பட்ட அந்த மூல வார்த்தையிலே இந்த டிரான்ஸ்ஃபார்ம் அல்லது புதிதாக்கப்படுதல் என்கிற அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் கூறப்படுகிறது என்றால், To change into another form என்று சொல்லப்படுகிறது. அதாவது இன்னொரு புதிய உருவமாக மாற்றப்படுதல் என்றுதான் அதுக்கு பொருள் கொடுக்கப்படுகிறது. அப்படி என்றால் நம்முடைய உள்ளத்தின் நினைவுகள் மாற்றப்படும் பொழுது நாம் ஒரு புதிய மனிதர்களாக, புதிய வாழ்வு கொண்டவர்களாக, அதாவது another form ஆக நாம் மாற்றப்பட்டு விடுகிறோம் என்பதுதான் உண்மையாகும். அதனால்தான் திருமறை கூட என்ன சொல்லுகிறது பாருங்கள், 2 கொரிந்தியர் 5 அதிகாரத்திலே 17வது திருவசனம், எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கின்றார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ என்று சொல்லப்படுகிறது. பார்த்தீர்களா, ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்காமல் இருக்கும் வரைக்கும் அவருடைய வாழ்க்கை ஒரு புழுவை போல இருக்கிறது. அவருடைய வாழ்க்கைக்குள்ளே இருள் இருக்கிறது. அவருடைய வாழ்க்கைக்குள்ளே பலவிதமான பாவ பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. துன்பம் நிறைந்து போயிருக்கிறது. மனம் கடினப்பட்டு போயிருக்கிறது. யாரையும் மன்னிக்க முடியாதவராக இருக்கிறார். இது போன்ற பலவிதமான தவறான இருளோடு சம்பந்தப்பட்ட குணங்கள் எல்லாம் அவருடைய உள்ளத்தில் இருந்து விடுகிறது. ஆனால் அதே நபர் பாருங்கள், ஒளியாக வந்த அந்த கடவுளாகிய கிறிஸ்துவோடு அவர் இணைந்து செயல்பட ஆரம்பித்தால், இணைந்து வாழ ஆரம்பித்தால், கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த தூய்மை, கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த வல்லமை எல்லாம் அந்த மனிதருடைய வாழ்க்கையில் வருகிறது. கிறிஸ்து இரக்கமுள்ளவராய் இருந்தது போல இவரும் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். கிறிஸ்து மன்னித்தது போல இவரும் மன்னிக்கிறார். கிறிஸ்து மகிழ்ச்சியா இருந்தது போல இவரும் மகிழ்ச்சியா இருக்கிறார். இயேசு எல்லா விதமான தடைகளையும் தாண்டி சென்று தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றியது போல இவர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற எல்லா தடைகளையும் தாண்டி இறை விருப்பத்தோடு வாழுகின்ற மக்களாக மாற்றப்பட்டு விடுகிறார்கள். ஆகவேதான் எங்களுடைய சிந்தனை புதிதாக்கப்பட வேண்டும். புதிதாக்கப்படும் பொழுதுதான் நாம் ஆண்டவருடைய வல்லமையிலே, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே வளர முடிகிறது. நாம் கிறிஸ்துவோடு இணைந்து வாழ நம்மை அர்ப்பணித்தால் போதும் பாருங்கள், ஆண்டவர் நம்முடைய சிந்தனையை புதிதாக்குறார், நம்முடைய வாழ்வை புதிதாக்குறார். தூய வேதாகமத்திலே ஊதாரி மகனுடைய உவமையை நாம் வாசிக்கின்றோம். ஊதாரி மகன் என்ன செய்கிறார் பாருங்கள், தந்தையிடத்திலே இருந்து தன்னுடைய பாகத்தை 2 பிரித்து தரும்படி கேட்டு தந்தையை விட்டு தூர நாட்டுக்கு அவர் போகின்றார். ஏனென்று சொன்னால், அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே சில சிற்றின்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். தன் நண்பர்களோடெல்லாம் சென்று தான் விரும்பியது போல வாழ வேண்டும் என்று அவர் விரும்பினார். அவ்வாறு அவர் புறப்பட்டு போய் தன்னிடத்தில் இருந்த பணமெல்லாம் செலவழித்த பின்பு தன்னுடைய நண்பர்களையெல்லாம் அவர் பிரிந்து விடுகிறார். இறுதியிலே அவருக்கு உணவு கொடுக்க கூட யாருமே இல்லை. பன்றியின் கூடாரத்திலே அவருக்கு வேலை கிடைக்கின்றது. பன்றி சாப்பிடுகின்ற உணவை கூட அவருக்கு கொடுக்க யாரும் இல்லாமல் பன்றிகளுடைய உணவை சாப்பிட்டு கொண்டிருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அதுக்கு பின்பு கீழே நாம் என்ன வாசிக்கிறோம் பாருங்கள், அவருடைய சிந்தனை புதிதாக்கப்பட்டவராக, அவருடைய சிந்தனை தெளிந்தவராக, என் தந்தையின் இல்லத்திலே எனக்கு வேண்டிய எல்லாம் இருக்கும் பொழுது நான் ஏன் இந்த பன்றியின் கூடாரத்திலே இருக்க வேண்டும், என் தந்தையிடத்திலே சென்று நான் மன்னிப்பு கேட்டு அவரிடத்திலே நான் ஒரு கூலிக்காரனாக, வேலைக்காரனாக இல்லாமல், ஒரு மகனாக இல்லாமல், ஒரு கூலிக்காரனாக இருக்கட்டுமே என்று அவன் நினைத்து எழுந்து தந்தையிடத்திலே வந்து மன்னிப்பு வேண்டுகிறான் என்று பார்க்கிறோம். பார்த்தீங்களா, அவனுடைய சிந்தனை புதிதாக்கப்படும் பொழுது அவனுடைய வாழ்க்கை புதிதாக்கப்படுகிறது. அவனுடைய சிந்தனையிலே தீமை இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்வு தீமையை தேடி சென்றது. அவனுடைய சிந்தனையிலே புதிதான சிந்தனை வரும் பொழுது அவனுடைய வாழ்க்கை தந்தையை தேடி வருகிறது. தந்தையிடத்திலே வரும் பொழுது தந்தை அவரை எல்லாவற்றாலும் நிறைவாக்குகிறார் என்று நாம் வாசிக்கின்றோம். அதுபோல பரிசுத்த வேதாகமத்திலே பெரும்பாடு உள்ள ஒரு பெண் 12 நோயோடு வாழ்ந்தாள். அந்த பெண் தன்னிடத்திலே உள்ளதெல்லாம் செலவழித்து வைத்தியரிடத்திலே காட்டி அவள் சுகம் பெறவில்லை. அவளுடைய நிலைமை அதிகமாக மோசமானது. ஆனால் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு இயேசுவின் ஆடையை தொட்டால் நான் சுகமடைவேன் என்று எண்ணி வந்து இயேசுவின் ஆடையை தொட்ட பொழுது அவள் சுகமடைகிறாள் என்று நாம் வாசிக்கிறோம். அது நமக்கு எதை காட்டுகிறது பாருங்கள், அவளுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய நோயில் இருந்து விடுதலை அடைவதற்காக அவள் முயற்சி செய்தால், பாடுபட்டாள், எல்லாவற்றிலும் தோல்வி கண்ட பொழுது நான் ஏன் இனி வாழ்வான், எனக்கு ஒரு வாழ்க்கை வேண்டுமா அப்படி என்று நினைத்தவள் வாழ்க்கையை முடிக்காமல் இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட பொழுது அவருடைய சிந்தனையை புதிதாக்குகிறாள். நான் ஏன் இயேசுவின் ஆடையை தொடக்கூடாது, இயேசுவின் ஆடையை தொட்டு நான் ஏன் சுகம் பெறக்கூடாது என்று எண்ணி இயேசுவின் ஆடையை தொட்டால் சுகமடைந்தாள் என்று நாம் வாசிக்கிறோம். இவைகள்லாம் நமக்கு எதை காட்டுகிறது பாருங்கள், நம்முடைய சிந்தனைகள் புதிதாக்கப்படும் பொழுது கடவுள் அங்கே புதிய வாழ்வை கொண்டு வருகிறார். சிந்தனைகள் புதிதாக்கப்படுவது என்று நான் சொல்லும் பொழுது கடவுளால் இதை முடியும், கடவுள் எனக்கு உதவி செய்வார், கடவுள் கடவுள் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கைக்குரிய சிந்தனைகளை நாம் கொண்டு வருவோம். கடவுளை பற்றிய சிந்தனைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவோம். அவ்வாறு வரும் பொழுது கடவுள் நமக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தையும் காண முடியும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
மாறாத நேசரே, மறவாத இயேசுவே, தருவாகும் முன்னரே கண்டு கொண்ட பாசமே. மாறாத நேசரே, மறவாத இயேசுவே, தருவாகும் முன்னரே கண்டு கொண்ட பாசமே.
உங்கள் விண்ணப்பங்களுக்காக நாம் செபிக்க விரும்பினால் உங்கள் வேண்டுதல்களை பதிவு செய்ய வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-646-2046-646-2044. அருள் தியானம் தொடர்கிறது.
அன்பு சகோதர சகோதரிகளே, இஃப் யூ வில் டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் திங்கிங், காட் வில் டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் லைஃப் என்ற தலைப்போடு நாம் தியானத்திலே இணைந்திருக்கின்றோம். அடுத்து நாம் எதை பார்க்கிறோம் பாருங்கள். ஸ்டார்ட் அக்ரீயிங் வித் காட்லி தாட்ஸ், கடவுளுக்குரிய எண்ணங்களை ஆமோதிக்க ஆரம்பியுங்கள் என்பதாகும். நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள், நாம் யாரோ ஒன்று சொன்னதை நம்முடைய சிந்தனையாக வைத்திருக்கிறோம். எங்கேயோ ஒன்றை கேட்டதை, வாசித்ததை நம்முடைய சிந்தனையாக நாம் வைத்திருக்கின்றோம். பல முறைகளிலே கடவுள் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறார், கடவுள் நமக்கு என்ன கூறுகிறார் என்பதை நாம் சிந்திக்காமல் போய்விடுகிறோம். ஆகவே நாம் இப்பொழுது நம்முடைய மனதை புதிதாக்குவதனுடைய அடையாளமாக கடவுள் எங்களை பற்றி என்ன சொல்லுகிறார், கடவுள் எங்களை பற்றி என்ன நினைக்கிறார், எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் என்ன மாதிரி இருக்க வேண்டும், எவ்வாறு வாழ வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று கடவுள் சொல்லுகிறார் என்பதை அறிந்து கடவுளுக்குரிய சிந்தனையாக எங்களுடைய சிந்தனைகளை நாம் இப்பொழுது மாற்றுவோம். அவ்வாறு மாற்றும் பொழுது பாருங்கள், எங்களுடைய சிந்தனை புதிதாக்கப்படுகிறது. நம்முடைய சிந்தனை புதிதாக்கப்படும் பொழுது நம்முடைய வாழ்வு கூட புதிதாக்கப்படுகிறது. தூய வேதாகமத்திலே திருப்பாடல் அல்லது சங்கீதம் 107 5-6 வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்றால், பசியுற்றனர், தாகமுற்றனர், மனசோர்வுற்று களைத்து போயினர், தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர், அவர்களுக்குற்ற துன்பங்களிலிருந்து அவர்களை அவர் விடுவித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, மக்களுடைய வாழ்க்கையிலே பசி வந்தது, தாகம் வந்தது, கஷ்டம் வந்தது, நெருக்கடி வந்தது. அந்த நேரத்திலே அவர்கள் கூவி அழைத்தார்களாம் கடவுளை, கடவுள் அவர்களுடைய துன்பங்களிலிருந்து விடுவித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அவ்வாறென்றால் இப்பொழுது நம்முடைய சிந்தனையை எவ்வாறு இந்த வார்த்தைக்குள்ளே நாம் கொண்டு வரலாம், இந்த வார்த்தைக்கு ஏற்றவாறு எவ்வாறு சிந்திக்கலாம் என்பதை நாம் அறிந்து கொள்ளுவோம். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் கூட கஷ்டங்கள் வரும் பொழுது, துன்பங்கள் வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது, தனிமை வரும் பொழுது இந்த வார்த்தையோடு இணைத்து நம்முடைய வாழ்க்கையை சேர்த்துக் கொள்ளுவோமே. அன்றைக்கு இஸ்ராயல் மக்கள் பசியுற்ற பொழுது, தாகமுற்ற பொழுது, மனச்சோர்வுற்று களைத்து போன பொழுது, கடவுளிடத்திலே மன்றாடிய பொழுது கடவுள் அவர்களுடைய துன்பங்களில் இருந்து விடுவித்தார் என்றால், நான் இன்றைக்கு வேதனைப்படும் பொழுது, துன்பப்படும் பொழுது, தனிமையில் இருக்கும் பொழுது, யாருடைய உதவியும் இல்லாமல் தவிக்கும் பொழுது என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். அன்றைக்கு உதவி புரிந்த ஆண்டவர் இன்றைக்கும் எனக்கு உதவி புரிவார், என்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டார் என்று சொல்லி நாம் நம்முடைய சிந்தனையை நம்பிக்கைக்குரிய சிந்தனையாக, கடவுளுடைய சிந்தனையாக நாம் மாற்றுவோம். அவ்வாறு மாற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையிலே நாம் வளர்கிறோம். நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை கொண்டு வருகிறது. அதுபோல திருப்பாடல் 107வது திருப்பாடல் 14வது திருவசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். கார் இருளிலும் சாவின் நிழலிலும் கிடந்த அவர்களை அவர் வெளிக்கொணந்தார், அவர்களை பிணித்திருந்த தலைகளை தகர்த்தெறிந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். பார்த்தீங்களா, கார் இருளிலே பலவிதமான இக்கட்டுகளிலே மக்கள் பிடிக்கப்பட்டிருந்த பொழுது அவர்களை அதிலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தாராம். அப்படி என்றால் நாமும் இப்பொழுது ஒன்றை அறிந்து கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே கார் இருள் வந்து சூழ்ந்து கொள்ளும் பொழுது, சாவின் நிழலிலே நாம் வரும் பொழுது, ஐயோ எனக்கு யார் துணையாக இருக்கிறார்கள், யார் எனக்கு துணை செய்வார்கள், என் வாழ்க்கையிலே விடுதலை வருமா, என் வாழ்க்கையிலே வெற்றி வருமா, என் வாழ்க்கையிலே சமாதானம் வருமா என்று சொல்லி நாம் கவலைப்பட்டு, ஐயோ எனக்கு ஒன்றுமே இல்லாமல் போய்விடுகிறதே என்று நாம் கலங்கி நம்முடைய வாழ்க்கையை நாம் சிதைப்பதற்கு பதிலாக, இல்லை, அன்றைக்கு கார் இருளில் இருந்த மக்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார், சாவின் நிழலிலே கிடந்த மக்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார் என்றால் என்னையும் ஆண்டவர் குணமாக்குவார், என்னையும் ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார், என்னையும் என் ஆண்டவர் வாழ வைப்பார் என்று சொல்லி நாம் நம்முடைய சிந்தனைகளை கடவுளுடைய சிந்தனையாக மாற்றுவோம். திருப்பாடல் அல்லது சங்கீதம் 107:29-30 வசனங்களை வாசிக்கும் பொழுது, புயல் காற்றை அவர் பூந்தென்றலாக மாற்றினார், கடல் அலைகளும் ஓய்ந்து விட்டன, அமைதி உண்டானதால் அவர்கள் மகிழ்ச்சியுற்றனர், அவர்கள் விரும்பிய துறைமுகத்திற்கு அவர் அவர்களை கொண்டு போய் சேர்த்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அதுபோலதான் 107வது திருப்பாடலிலே 35-37 திருவசனங்கள் சொல்லுகிறது, பாலை நிலத்தையோ நீர்த்தடாகமாக மாற்றினார், வறண்ட நிலத்தை நீரூற்றுக்களாக செய்தார், அங்கே அவர்கள் வயலில் விதைத்தனர், திராட்சை தோட்டங்களை அமைத்தனர், அறுவடைக்கான கனிகளை அவை ஈன்றன என்று நாம் வாசிக்கிறோம். இதெல்லாம் நமக்கு எதை காட்டுகிறது பாருங்கள், மக்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வருகிறது, அந்த கஷ்டமான நேரத்திலே அவர்கள் கடவுளை நம்புகிறார்கள், கடவுளை நம்பும் பொழுது கடவுள் அவர்களை அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார், வறுமையான வாழ்க்கையிலிருந்து செழிப்பான நிலைக்கு கொண்டு வருகிறார், துன்பம் நிறைந்த வாழ்க்கையிலிருந்து சமாதானம் நிறைந்த வாழ்க்கைக்கு கொண்டு வருகிறார், கட்டுக்கள் நிறைந்த வாழ்க்கையிலிருந்து விடுதலையான வாழ்வுக்குள் கொண்டு வருகிறார் என்பதைத்தான் நாம் வாசிக்கிறோம். அதுபோல அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய சிந்தனையை புதிதாக்குவது என்பது இது போன்ற ஒன்றுதான். உங்கள் வாழ்க்கையிலும் கூட கஷ்டங்கள் வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது, துன்பங்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, இதிலிருந்து என்னை விடுதலையாக்குவார், எனக்கு வெற்றியை கடவுள் கொடுப்பார், என்னுடைய இல்லாமையிலிருந்து வறுமையிலிருந்து என்னை ஆண்டவர் மீட்டெடுத்து எனக்கு ஒரு செழிப்பான வாழ்வை, சமாதானமான வாழ்வை, வெற்றியான வாழ்வை தருவார் என்று சொல்லி நீங்கள் எண்ணுங்கள். உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்களுடைய புதிய வாழ்க்கையாக மாற்றப்பட போகிறது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இன்றும் இந்த வான்புரா வானொலி நிகழ்ச்சியில இணைந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்களும் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையினர் புதிதாக்க வேண்டும் என்று விரும்புகிறீர், எங்கள் வாழ்க்கையிலே வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டும், வெற்றியை கொண்டு வர வேண்டும், சமாதானத்தை கொண்டு வர வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். ஆண்டவரே, எங்களுடைய நினைவுகள் புதிதாக்கப்படும் பொழுது எங்கள் வாழ்க்கை புதிதாக்கப்படுகிறது என்ற ஒரு சிந்தனையை நிறங்களை கொடுத்திருக்கிறீர். இயேசுவே, இந்த நாளிலும் உம்மோடு இணைந்திருக்கிற இந்த மக்களுடைய வாழ்க்கை புதிதாக மாற்றப்படுவதாக. ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் பொழுது அவருடைய நம்முடைய வாழ்க்கை புதிதாக மாற்றப்படுகிறது என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுப்பது போல இன்றைக்கும் இந்த வான்பரா வானிலை நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்வும் புதிதான வாழ்வாக மாற்றப்படுவதாக. இவர்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாற்றப்படட்டும். இவர்களுடைய வேதனைகள் மறைந்து போகட்டும். இவர்களுடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும். இவர்களுடைய தனிமையில் இருந்து இவர்களுக்கு விடுதலை உண்டாகட்டும். எல்லா விதமான தீமையின் கட்டுக்கள் இருந்து விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவர் இயேசுவின் கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
ஏ மனசு கேட்ட மகராசே இயேசுதானப்பா, ஏ பிரசனமெல்லாம் தெரிஞ்சவரு அவரு தானப்பா. நாமல போல நம்புகிற மகராசனப்பா, நாமல போல நம்புகிற மகராசனப்பா. ஏ தலை போகிற நேரத்தில் விட்டுட மாட்டாருப்பா, என்ன விட்டுட மாட்டாருப்பா. ஏ மனசு கேட்ட மகராசே இயேசுதானப்பா, ஏன் பேசனம் எல்லாம் தெரிஞ்சவர் அவருதானப்பா.
ஆளை பார்த்து இடை போடும் உலகில் மனசை பார்த்து அணைத்துக் கொள்ளும் தெய்வம் நீர்தானே.
ஆளை பார்த்து எட ஓடுற உலகத்திலே என் மனச பார்த்து மதிக்கிறது நீதானே. ஓடி ஓடி உதவி வேண்டி போவையிலே என்ன தேடி வந்து உதவுறது நீதானே. என் நெஞ்சில நான் ஒன்ன வச்சு வாழுறையா, என் நெஞ்சில நான் ஒன்ன வச்சு வாழுறையா. வாழ்க்கை முடிஞ்சதும் என் உசுறு ஒன்ன சேருமையா, வாழ்க்கை முடிஞ்சதும் என் உசுறு ஒன்ன சேருமையா. என் மனசு கேட்ட மகராசே இயேசுதானப்பா, என் பேசனமெல்லாம் தெரிஞ்சவர் அவருதானப்பா.
நேர்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்பரா வாழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேயர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசி மூலம் நற்செய்தி தியானத்தை கேட்டு இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945. உங்கள் விண்ணப்பங்களுக்காக நாம் செபிக்க விரும்பினால் உங்கள் வேண்டுதல்களை பதிவு செய்ய வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-646-2044. எமது சேவைகளை இணையதளங்கள் மூலம் பார்க்க விரும்பினால் எமது இணையதளங்கள் brojesus.com, tamilgoodnews.com, vanpra.com. எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன் 647-876-2734, 647-876-2734.
அன்பர்களே, நாம் உண்மையும் பரிசுத்தமும் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பது இறைவனுடைய விருப்பம். ஆனால் நாமோ மற்றவர்களை குற்றம் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். நாம் குற்றமற்றவர்களா என்று சிந்தித்து பார்ப்பது இல்லை. இதோ ஒரு சித்திரம்.
ரயில்வே ஸ்டேஷனில் ரயிலுக்காக காத்துக் கொண்டிருந்தேன். அப்போது இரண்டு பேர் தாங்கள் பயணம் செய்ய வேண்டிய ரயிலையும் மறந்து மிகவும் காரசாரமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். உலகில் உள்ள அத்தனை பேரையும் பற்றி அவர்கள் பேசி தீர்த்தார்கள். ஆனால் அவர்கள் இருவரை பற்றியும் ஏதாவது பேசுகிறார்களா என்று கூர்ந்து கவனித்தேன். பேசவே இல்லை. சார், சில பேருக்கு அடுத்தவங்க என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்கறதுல ரொம்ப இஷ்டம் போல இருக்க என்று மறைமுகமாக சொல்லவே நான் அவர்கள் கண்ணில் படாமல் மறைந்தேன். கொஞ்ச நேரம் சிந்தித்து பார்த்தேன். அவர்கள் இருவரும் எல்லோரையும் ஏன் குறை சொல்லிக் கொண்டிருந்தனர்? ஒருவேளை இவர்களின் பார்வையே குறைவுள்ள பார்வையோ? இவர்கள் மட்டுமல்ல, எதற்கெடுத்தாலும் குறை சொல்லுகின்ற நண்பர்களை, மனிதர்களை நாம் பார்த்திருக்கோம். ஏன் இவர்கள் பிறரை குறை கூறிக்கொண்டே இருக்கிறார்கள்? விளக்கமாக காண இன்னும் தொடர்வோம்.
சந்திரா, ஆபீஸ்ல ஒருத்தம் கூட உருப்படியா வேலை செய்யறதே கிடையாது. வாங்குற சம்பளத்துக்காவது ஒழுங்கா உழைக்கணுங்கிற எண்ணமும் கிடையாது. ஆபீஸ் பியூன்ல இருந்து அத்தனை பேரும்
வீண்தான். உங்களுக்கு இதுவே வேலையா போச்ச? ஒரு நாளாவது உங்க ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்கள பத்தி நல்லபடியா சொல்லிருக்கீங்களா? கிடையவே கிடையாது. நீங்க சொல்றத பார்த்தா நீங்க மேனேஜரா நடந்துக்கிறது இல்லைன்னு தாங்க எனக்கு தோணுது. நீங்க சரியில்லாம இருக்கிறதுனாலதான் உங்க கைக்குள்ள வேலை செய்யறவங்களும் சரியா வேலை செய்யறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.
யாரு என்ன யார் சரியில்லைன்னு சொன்ன? என்ன தவிர மற்றவங்க எல்லாம் மாங்காமடையனுங்க. ஏதோ என்னுடைய உழைப்பினாலையும் அறிவுனாலையும் தான் எங்க கம்பெனியே ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி இல்ல எப்போதோ கம்பெனியை மூடி இருப்பானுங்க.
சரி சரி, மொத்தத்துல சொல்ல போனா மாங்காமடையனுங்க வேலை செய்யற கம்பெனி தான் உங்க கம்பெனின்னு நீங்களே சொல்றீங்க.
பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள். உண்மையை பேசுகிறவர்களே அவருக்கு பிரியமானவர்கள் என்று நீதிமொழி கூறுகிறது. எப்போதும் மற்றவர்களை குறை கூறுபவர்களின் மனதில் தாங்கள் மற்ற அனைவரையும் விட சிறந்தவர் என்ற எண்ணம் வேரூன்றி நிற்கின்றது. இந்த எண்ணமே பிறரை இழிவாக நினைக்கச் செய்து பிறரை பற்றி குறை கூற சொல்கிறது. இவர்களிடமிருந்து பாராட்டுகளை நாம் எதிர்பார்க்கவே முடியாது. பிறரை பாராட்ட விரும்பாத இவர்கள் மற்றவர்கள் இவர்களை பாராட்டினால் மிகவும் மகிழ்வார்கள். காரணம், இவர்களின் மனதில் வேரூன்றி நிற்கும் தாங்கள் எல்லோரையும் விட சிறந்தவர்கள் என்ற எண்ணமே ஆகும். இப்படிப்பட்ட நண்பர்களை எத்தனையோ பேரை நாம் சந்தித்திருக்கின்றோம்.
புஷ்பா, புஷ்பா,
என்ன ரேணிகா?
உனக்கு நம்ம பியூலாவை பத்தி விஷயம் தெரியுமா?
தெரியாத?
தெரியாதா? என்னடிமா ஆச்சரியமா இருக்கு. இத பாரு புஷ்பா, நான் சொல்ல போற விஷயம் கூட உனக்கு ஆச்சரியமா தான் இருக்கும்.
அக்கா, கொஞ்சம் புரியபடியா சொல்லுங்களேன்.
புஷ்பா, நேத்திக்கு அந்த பியூலா நம்ம தெரு கொடியில ஒரு பையன் கூட பல்ல காட்டி சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தா.
ஒருவேளை யாராவது தெரிஞ்சவங்களா இருக்கும்.
அடனே ஒண்ணு தெரிஞ்சவங்களாவது மண்ணாங்கட்டியாவது. இந்த பியூலாவோட போக்கே சரியில்லை. நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். உடனே இந்த விஷயத்த என் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன். அவர் உடனே இந்த விஷயத்த பியூலாவோட அப்பா அம்மா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாரு. இப்போ அந்த பியூலாவை காலேஜுக்கு அனுப்பாம நிறுத்தி வச்சிருக்காங்களாம்.
பிறரின் குறைகளை பற்றியே பேசும் மனிதர்களின் மனது பிறரின் சிறிய குறைகளை கூட பெரிதாக்கி எல்லாரிடமும் பறைசாற்றும் மனதாக உள்ளது. குறைகளை கண்டிக்க வேண்டிய விதத்தில் இவர்கள் கண்டிக்க மாட்டார்கள். குறைகளை கண்டித்து குற்றம் செய்வோர் திருந்த வேண்டும் என்பது இவர்களின் நோக்கமும் அல்ல. இவர்களின் நோக்கம் பிறரின் சிறிய குறைகளை கூட எடுத்து சொல்லி விளம்பரப்படுத்த வேண்டும் என்பதுதான்.
ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வரிய, என்னப்பா விஷயம்?
வேற ஒண்ணும் இல்ல செல்வம், நம்ம வாட்ச்மேன் நாதன் சிமெண்ட் மூட்டையே களவு செய்துட்டானா, அவனை வேலையிலிருந்தே நீக்கிட்டாங்களாம். இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் சும்மா விட கூடாதுப்பா. இவன் என்னைக்காவது ஒரு நாள் மாட்டுவான்னு நான் நினைச்சேன். டயர் நல்லா மாட்டிக்கிட்டான்.
அப்பாட, இவருக்கு மற்றவரின் குறைகளை சொல்லி சொல்லி மகிழ்வதில்தான் எத்தனை ஆனந்தம். ஆமாம், எப்போதும் பிறரை பற்றி குறை கூறுகின்ற குணம் கொண்டவர்கள் பிறர் தவறு செய்து விட்டார்களே என்று அவர்களுக்காக வருந்த மாட்டார்கள். அதற்கு பதிலாக உள்ளுக்குள் மகிழ்ச்சியே அடைவார்கள்.
லீலா, நானாவது ஏதாவது பார்ட்டி அல்லது பண்டிகை இப்படி வந்தா தான் கொடுக்கிறேன். ஆனா உனக்கு தெரியுமா, நம்ம பக்கத்து வீட்டு பொன்னம்மா புருஷன் 24 மணி நேரம் குடிதான், வீட்டுல தகராறு. அவ ஒரு பெரிய குடிகாரன். இவங்களுக்கெல்லாம் மனைவி மக்கள்லாம் எதுக்கு?
ஐயோ, அப்படியா? பொன்னம்மா புருஷன் அவ்வளவு மோசமானவரா? நீங்க எவ்வளவு பரவாயில்லைங்க.
சிலர் மற்றவர்களின் குற்றங்களை மிகவும் மிகைப்படுத்தி தங்களது குற்றங்களை மறைத்துக் கொள்வார்கள். இவர்களின் மனதில் தாங்களும் குற்றம் செய்கின்றோம் என்ற உணர்ச்சி மேலோட்டமாக இருந்தாலும் அவற்றை மழுங்கடித்து விடுவார்கள்.
அன்பு நேயர்களே, இப்பொழுது நீங்கள் கேட்ட வான்புரா நிகழ்ச்சியை அல்லது இதற்கு முன்பு ஒலிபரப்பாகிய எமது வான்புரா நிகழ்ச்சிகளை எமது இணையதளம் மூலம் நீங்கள் கேட்க விரும்பினால் வான்புரா.com வான்புரா.com அல்லது tamilgoodnews.com என்னும் இணையதளத்துக்கு வாருங்கள். சரி நேர்களே, இத்துடன் எமது வான்புரா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் மறு வான்புரா வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர், ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
என்னை
நேர்கள் இதுவரை கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தீர்கள்.
இயேசுவே உமது விலை மதிப்பில்லா ரத்தத்தினால் என்னை மீட்டருள்வார். பாவங்கள் போக்கி பரிசுத்தராக்கும் விலை மதி.